புதிய தம்பதிகளுக்கு அறிவுரை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆயுள்கால உடன்படிக்கையினால் இணைக்கப் பெற்றிருக்கின்றீர்கள். உங்கள் மனவாழ்க்கையின் கல்வி தொடங்கியுள்ளது. மனவாழ்க்கையின் முதல் ஆண்டு அனுபவ சோதனை ஆண்டு. அந்த ஆண்டில் சிறு குழந்தை பள்ளியில் பாடங்கள் படிக்கிறது போல, கணவனும் மனைவியும் ஒருவர் அடுத்தவர் குணத்தின் வெவ்வேறு தனித்தன்மைகளை படிக்கின்றார்கள். இதில் உங்கள் மனவாழ்க்கையின் முதல் ஆண்டில் உங்கள் எதிர்கால சந்தோஷத்தை கரைப்படுத்தும் எந்த அத்தியாயங்களும் காணப்பட வேண்டாம். மனவுறவின் தன்மையை பகுத்தறியும் அறிவை பெறுவதே ஆயுள்கால அலுவல். மனஞ்செய்து கொள்ளுகிறவர்கள் இம்மையில் ஒரு காலும் கல்விப்பட்டம் பெறக்கூடாத கலைக்கூடத்தில் பிரவேசிக்கின்றார்கள். என் சகோதரனே, உன் மனைவியின் காலமும் பலமும் இன்பமும் உன்னுடன் பிணைக்கப்படுகின்றன. அவள் மேலுள்ள உன் செல்வாக்கு வாழ்க்கைக்கு ஜீவ வாசனையோ மரண வாசனையோ ஆகலாம். அவள் வாழ்க்கையை கெடுத்துப் போடாதபடி மிகவும் கருத்துடையவனாயிரு. என் சகோதரியே, நீ இப்பொழுதுதான் மனவாழ்க்கையின் பொறுப்புகளைப் பற்றிய உன் முதல் அனுபவ பாடங்களை படிக்கப் போகின்றாய். நீ ஒவ்வொரு நாளும் இந்த பாடங்களை உண்மையாகப் படித்துக்கொள்ள உறுதி உள்ளவளாயிரு. அதிருப்திக்கும் மனத்தடுமாற்றத்திற்கும் இடங்கூடாதே. சுகபோகமும் சோம்பலுமுள்ள வாழ்க்கைக்கு ஆசைப்படாதே. தன்னலத்திற்கு இடங்கூடாமல் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றிக்கொள். உங்கள் வாழ்க்கை கூட்டுறவில் உங்கள் ஆசாபாசங்கள் ஒருவருடைய அடுத்தவர் மகிழ்ச்சிக்கு ஏதுவானவைகளாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சிக்காக பணிபுரிதல் வேண்டும். உங்களை குறித்து கடவுள் சித்தம் இதுவே. நீங்கள் இருவரும் ஒருவரை கலந்து வாழும் பொழுது அவரவர் தம்தம் தனித்தன்மையை அடுத்தவரால் இழந்து போகக்கூடாது. உங்கள் தனித்தன்மைக்கு உரிமையாளர் கடவுளே. அவரிடத்தில் நீங்கள் எது தகுதி, எது தவறு? நீர் என்னை படைத்த நோக்கத்தை நான் உத்தமமாய் நிறைவேற்றுவது அல்ல. கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். முதலாம் கொரிந்தியர் 6:19-20. மனிதத்தன்மைக்குரிய உங்கள் அன்பு கடவுள் மேலுள்ள உங்கள் அன்பிற்கு இரண்டாம் தரமுள்ளதாகவே இருக்க வேண்டும். உங்கள் பற்றுறுதி என்னும் பெரும் செல்வம் உங்களுக்காக தமது உயிரை கொடுத்தவரிடம் பெருகியோட வேண்டும். கடவுளுக்கென்று வாழ்க்கை நடத்துவதினால் ஆத்துமா தன் உத்தமமும் உன்னதமுமான ஆசாபாசங்களை அவரிடம் செலுத்துகின்றது. உங்கள் மாபெரும் அன்பு வெள்ளம் உங்களுக்காக மரித்தவரிடம் கரை புரண்டு ஓடுகின்றதோ? அப்படியானால் உங்களில் ஒருவர் மேலோருவருக்கு இருக்கிற அன்பு பரலோக ஒழுங்கை பின்பற்றி இருக்கும். உங்கள் பாசம் பளிங்கு போல் தெளிவாகவும் அதன் அழகு புனிதமாகவும் இருந்தாலும் அது பரீட்சிக்கப்படாததினால் ஆழமில்லாதிருக்கலாம். கிறிஸ்துவையே எல்லா காரியத்திலும் ஆதியும் அந்தமும் முதன்மையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். இடைவிடாமல் அவரையே நோக்கிப் பாருங்கள். அப்படியானால் அவர் மீதுள்ள உங்கள் அன்பு பரீட்சைக்கும் பரிசோதனைக்கும் உட்படுவதினால் நாள்தோறும் முன்னிலும் ஆழமும் உறுதியும் அடையும். அவர் மீதுள்ள உங்கள் அன்பு பெருகும் பொழுது உங்களில் ஒருவர் மேலொருவருக்குள்ள அன்பு முன்னிலும் ஆழமும் உறுதியுமாய் வளரும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. திருமணத்திற்கு முன் செய்யாத கடமைகளை நீ இப்பொழுது செய்ய வேண்டியிருக்கிறது. ஆதலால் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொள்ளுங்கள். 3:12. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 5:2. பின்வரும் போதனையை கருத்தாய் ஆராய்ந்து பாருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்குத் தலையாயிருக்கிறான். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். 5:22-27. திருமணம் வாழ்நாள் முழுவதற்குமுள்ள ஐக்கியம். அது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்குமுள்ள ஐக்கியத்திற்கு அடையாளம். கிறிஸ்து சபைக்கு காண்பிக்கிற சிந்தையே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் காண்பிக்கின்ற சிந்தையாய் இருக்க வேண்டும். கணவனாவது மனைவியாவது அதிகாரம் பண்ணுகிறதற்காக வழக்கு பேசலாகாது. இந்த காரியத்தில் வழி நடத்துகிறதற்கு ஆண்டவர் கொள்கை வகுத்திருக்கின்றார். கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல் கணவன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். மனைவியும் தன் கணவனை கனம் பண்ணவும் நேசிக்கவும் வேண்டும். தம்பதிகள் ஒருவரையொருவர் வருத்தப்படுத்தி தீங்கு செய்ய வேண்டுமென்று தீர்மானம் பண்ணாமல் தயவுள்ள சிந்தையை பண்படுத்த வேண்டும்.
என் சகோதரனே, என் சகோதரியே, உங்கள் இருவருக்கும் உறுதியான மன வலிமையுண்டு. நீங்கள் இந்த வலிமையை உங்களுக்கும் உங்களோடு பழகுகின்ற மக்களுக்கும் பெரிய ஆசீர்வாதமோ அல்லது பெரிய சாபமோ ஆக்கிக் கொள்ளலாம். நீங்கள் விரும்புகின்ற வண்ணமே பிறர் எவரும் செய்ய வேண்டுமென்று கட்டாயப்படுத்த முயலாதிருங்கள். நீங்கள் இப்படிச் செய்து ஒருவர் மேலொருவர் கொண்ட அன்பை நிலைநிறுத்த முடியாது. தன் விருப்பத்தையே பெரிதாகப் பாராட்டுவதனால் வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் ஒழிந்து போம். உங்கள் திருமண வாழ்க்கை எதிர்த்துப் போராடுகின்ற வாழ்க்கையாய் இருக்க வேண்டாம். நீங்கள் அவரவர் விருப்பத்தின்படியே செய்தால் இருவரும் மகிழ்ச்சியாயிருக்க முடியாது. அவரவர் விருப்பத்தை விட்டுவிட்டு அன்புள்ள பேச்சும் அமைதியுள்ள செய்கையும் உடையவர்களாய் இருங்கள். உங்கள் வார்த்தைகளை குறித்து மிகவும் விழிப்பாயிருங்கள். அவை நன்மையோ அல்லது தீமையோ செய்வதற்கு வலிய செல்வாக்குடையவை. உங்கள் குரலில் கடுமை தோன்ற இடங்கொடாதேயுங்கள். உங்கள் ஐக்கிய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நறுமணம் கமழ வேண்டும். ஒருவர் விவாக சம்பந்தம் போன்ற ஐக்கியத்தில் பிரவேசிக்கும் முன்னமே அவர் தம்மை அடக்கி நடத்துவது எப்படியென்றும் பிறருடன் நடந்து கொள்வது எப்படியென்றும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
என் சகோதரனே, தயவும் பொறுமையும் சாந்தமுமாயிரு. உன் மனைவி உன்னை கணவன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாள். நீ தன்மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் நீ அவளுக்கு உதவியாளனாயிரு. ஒருபோதும் வீராப்பு காட்டிச் சர்வாதிகாரம் பண்ணாதே. நீ எதை விரும்புகிறாயோ அதையே உன் மனைவியும் விரும்ப வேண்டுமென்று அவளை கட்டாயப்படுத்துகிறதற்காக உன் பெரிய மன வலிமையை பிரயோகம் பண்ணாதே. அவளுக்கும் மனசித்தம் இருக்கிறதென்றும் நீ உன் மனப்போக்கின்படி அவள் செய்ய விரும்புகிறது போலவே அவளும் தன் மனப்போக்கின்படி நீ செய்ய விரும்புவாள் என்றும் மனத்தில் வைத்துக்கொள். அவளுக்கு இருக்கிறதைக் காட்டிலும் விரிவான அனுபவம் உனக்கு அனுகூலமாயிருக்கிறதென்பதையும் நினைத்துக்கொள். அவள் கருத்தை மதித்து அவளை மரியாதையாக நடத்து. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. யாக்கோபு 3:17.
என் அருமை சகோதரனே, சகோதரியே, கடவுள் அன்பாகவே இருக்கின்றாரென்றும் நீங்கள் திருமண உடன்படிக்கையில் நடந்து கொள்ள வாக்களித்த வண்ணம் அவருடைய கிருபையினால் ஒருவருக்கொருவர் மனமகிழ்ச்சி உண்டாகும்படி நடந்து கொள்வதில் சித்தி பெறக்கூடுமென்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம் மீட்பருடைய உதவியினால் நீங்கள் எந்த கோணலான வாழ்க்கையையும் கடவுளுக்குள் நேர்மையாக்கிக் கொள்ளும்படி ஞானமும் வல்லமையும் பெற்று நடந்து கொள்ளக்கூடும். கிறிஸ்துவினால் செய்யக்கூடாதது எது? அவர் ஞானத்திலும் நீதியிலும் அன்பிலும் பரிபூரணமுள்ளவர். உங்கள் ஆர்வம் அனைத்தையும் நீங்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பொழிவதினால் திருப்தியடைந்து உங்களை உங்களுக்குள்ளே தானே அடைத்து வைத்துக் கொள்ளாதேயுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கின்ற மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி உங்கள் ஆர்வத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் கைப்பற்றிக் கொள்ளுங்கள். பட்சமுள்ள வார்த்தையும் அனுதாபமுள்ள பார்வையும் ஊக்கமுண்டாக்கும் பேச்சும் வாழ்க்கை போராட்டத்தில் தன்னந்தனிமையாய்ச் சிக்குண்டவர் பலருக்கு தாகமுள்ள ஆத்துமாவுக்கு ஒரு கலசசம் தண்ணீர் கிடைப்பது போல் நன்மையளிக்கும். மகிழ்ச்சி தரும் வார்த்தையும் பட்சமுள்ள செயலும் தளர்ந்த தோளின்மேல் தாங்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு போகின்ற மக்களுக்கு எவ்வளவோ இலகுவும் ஊக்கமும் தரும். இது தன்னலமற்ற பணி. இதில் மெய்யான இன்பம் காணலாம்.
ஒவ்வொரு வார்த்தையினாலும் செய்கையினாலும் இயற்றுகின்ற இவ்வகை தொண்டுகள் கிறிஸ்துவுக்கே செய்தவை போல் பரலோக புத்தகங்களில் பதிவாகின்றன.
மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40.
இரட்சகரது அன்பாகிய கதிரவன் வெளிச்சத்தில் வாழ்க்கை நடத்துங்கள். அப்பொழுது உங்கள் செல்வாக்கு உலகத்திற்கு வாழ்வு அளிக்கும்.
கிறிஸ்துவினாவி உங்களை அடக்கி ஆளுவதாக, அன்பு விதி எப்பொழுதும் உங்கள் உதடுகளில் விளங்குவதாக, நீடிய பொறுமையும் தன்னலமற்ற தன்மையும் கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கை நடத்தும்படி மறுபடியும் பிறந்தவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அடையாளங்களாகும்.